ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 11. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு கலியார வருமானை கடல்நாளும் மலவாமல் அடையாளும் அழதுவும் அடியார்கள் உளமான வெளியாகும் அடிதாய வினைகூட நிலையாவே. இருதய நாப்பன் அஞ்சலத்துறவில் இறைவனை உயிர்கொலி செய்யாமை அருள் உயிரடக்கம் பரிதமும் வாய்மை அன்பு அறிவு என் நிர்மலர் கொண்டு உண்மையுடற்சி திருகவண்டடியர் கொள்ளி இருக்கை செய்து நிறுத்த திருமமதிரல் குருவாம் திருநமச்சி வாயுதாழ் போற்றி கருணைபொலி திருமத்தில் திருநீற்று முதலும் கண்டாலை வசப்படுத்த கணிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பரையுளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மரபினர்களாத ஞானமே வடிவாம் வலதரசை சிவஞானம் ஆமணிவன் மனத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிரு நாவில் என்று உன்னிவைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. இத்திருத்தலத்திலே திருக்கோயில் உண்டிருந்தருளி நம்மை எல்லாம் வாழ்வித்தரலும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வலிமை உண்டனாகி சமேத ஸ்ரீ சிவந்தியப்ப சுவாமியுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதித்துக் கொண்டு சைவ மக்களின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாதவ சிவஞானவர்களுடைய மலரடிகளை முக்கரணங்களாலும் வடித்துக் கொண்டு மெய்யன்பர்களை அனைவருக்கும் அடியேன் பணிவன்மான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற இந்த சிவஞான போதத்திலே இன்று 10 சூத்திரத்தை நிறைவு செய்து 11 சூத்திரத்தை தொடங்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஏற்கனவே நாம் சிவஞான போதத்திலே முதல் சூத்திரம் 2 சூத்திரம் 3 சூத்திரம் படித்து வரும்போது நமக்கு தெரியும் அந்த சூத்திரங்களை எல்லாம் மீள மீள நினைவுபடுத்திக் கொண்டுதான் 4, 5, 6 ஆகிய சூத்திரங்களுக்கு நாம் வந்தோம். அங்கே முதல் சூத்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு செய்தியை முற்று பெறுகின்றது, அதாவது பதிப்பொருள் நிச்சயம் செய்யப்படுகின்றது. இந்த உலகத்திற்கு ஒரு கடவுள் உண்டு, அவன் இருந்து ஆக வேண்டும் சொல்லி ஒரு விஷயம் வந்து முற்று பெறுகிறது. 2 சூத்திரத்தில் எடுத்தாலும் அப்படித்தான், அங்கு பாச நிச்சயம் செய்யப்படுகின்றது, அந்த செய்தி அங்கு முற்று பெறுகின்றது. 3 சூத்திரத்தில் தான் பசு நிச்சயம், ஆன்மா என ஒரு பொருள் உண்டு. 4 சூத்திரம் வந்து அந்த ஆன்மாவிற்கு பொது இலக்கணம், அந்த கரணங்களோடு கூடிய அஞ்சவத்தைப்படுதல் பொது இலக்கணம், அது அங்கு நிறைவு பெறுகின்றது, அந்த செய்தி அங்கு நிறைவு பெறுகின்றது. நீ 5 சூத்திரம் வந்தால் பசு இலக்கணம் 4 முடிஞ்சது, 5 பாச இலக்கணம், திரோதான சக்தியினது இலக்கணம் கூறினார். திரோதான சக்தி சிவசக்தி தான், சிவசக்தி தான் ஒரு பொருள் உண்டு என்றே காட்டிக்கொள்ளாமல் இவ் ஆன்மாக்களோடு 2 கலந்து நின்று இவ் ஆன்மாக்களை தத்தம் விடயங்களிலே வினைக்கு ஈடாக செலுத்தி இந்த தொழிலெல்லாம் தான் செய்கின்றோம் என்று காட்டிக்கொள்ளாமலே அது அவ்வளவு தொழில்களையும் செய்கின்றது. என்ன வினைப்போகங்களை ஊட்டுதல். ஆனா எல்லாம் நம்மால் நடந்தது பிறரால் நடந்ததுங்க மாதிரி தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த திரோதன சக்தியின் இலக்கணம் சொல்லி பாச இலக்கணம் பெற வைத்தார். திரோதன சக்தியில தான் மாயையும் கண்மும் அடங்கும். 6 சூத்திரத்துல பதியினுடைய இலக்கணத்தை சொன்னார். இலக்கண இயல் 4, 5, 6 4, 5, 6 சூத்திரங்கள் இலக்கண இயல். 4 பசு இலக்கணம், ஆன்மாவின் இலக்கணம். 5 வந்து பாச இலக்கணம். 6 வந்து பதி இலக்கணம். பதி இலக்கணம் 2 சூத்திரத்திலே வந்து இயைபு பற்றி பெறப்பட்டது. 2 சூத்திரம் வந்து சொல்வது பாச நிச்சயம் தான், இருவினையை சொன்னார், அதன் மூலம் மாயை வந்து உயிர்த்துணர வைத்தார், இருவினைக்கு பற்றுக்கோட வேண்டும் சொல்லி. ஆனா அங்க இயைவு பற்றி பதியினுடைய பொது இலக்கணமும் பெறப்பட்டது. இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் சிவஞான சுவாமிகள் சொல்ல போய் தான் சொல்றோம். என்னன்னா அப்படி ஆணையின் நீக்கமின்றி நின்று உயிர்களை ஐந்தொழில் படுத்துதல், அதுதான் அவனுடைய பொது இலக்கணம் அங்கு பெறப்பட்டது. அப்ப 6 சூத்திரத்தை திருப்பி பதி இலக்கணம் சொல்றாரு. 6 சூத்திரம் இலக்கண இயல்ல இருக்கு, அது இலக்கணம் சொல்லி ஆகணும் இல்லையா. பசுவுக்கும் பாசத்துக்கும் நாங்களே 5 இலக்கணம் சொல்லியாச்சு, 6 பதிக்கு தான் இலக்கணம் சொல்லணும் அப்படின்னா அங்கே உண்மை இலக்கணத்தை சொன்னார். அப்ப இது பொது அதிகாரம் ஆச்சு அப்படின்னா இந்த சூத்திரத்தோடு பொது அதிகாரம் முடிகின்றது. வருகின்ற அதிகாரம் உண்மை அதிகாரம் ஆகினாலே அதற்கு தோற்றுவாய் செய்யும் முகத்தால், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களோடு நம்ம சிவஞான போதத்தை கொண்டு போறோம். ஆக ஒவ்வொரு சூத்திரமாக அப்படி அப்படி தனித்தனித்தனியாக பார்த்துக் கொண்டிருந்தால் நமக்கு ஒரு ஏய்வு கிடைக்காது. ஒரு 3 சூத்திரத்தை சிந்திக்கும் போதே 4 சூத்திரத்தில் இதுதான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களிடம் இருந்தது என்றால் இது ஒரு பெரிய ஒரு நூல் போல தெரிஞ்சுப்போம். உதாரணத்துக்கு வந்து தொல்காப்பியத்தை எடுத்துக்கிடுவோமே, ஒரு உதாரணம் சொல்றோம். நூல் மரபு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள நூற்பாக்கள் எல்லாம் படிக்கணும். நாம ஒவ்வொரு நூற்பாக்களுக்கும் பொருள் தெரிஞ்சுட்டு அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நூல் மரபு என்ற பெயர் அங்கு ஏன் வந்தது, அதை என்ன என்ன செய்தான் சொல்லப்பட்டிருக்கும், மொழிமரபுனா அங்க என்னென்ன செய்திகள் தான் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த நூலை பற்றிய தெளிவு இன்னும் நமக்கு நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும். அல்லவா, ஒவ்வொரு நூற்பாவா சொன்னா பொருள் ஞாபகம் இருப்பது அது ஒரு மாதிரி, அது சாதாரணமாக இந்த இயல் என்றால் அதில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த இயலுக்கு அப்புறம் அந்த இயலை ஏன் வைத்தார் அப்படிங்கிற அந்த இயல்பெல்லாம், அந்த இயல்பெல்லாம் வந்து நமக்கு தெளிவாக்கும், தெளிவாப்பதான் கிடைக்கும் நமக்கு. இதில் என்னவோ சொன்னார் அதில் என்னவோ சொன்னார்னு ஆயிரம். ஆறாம் சூத்திரத்தில் பதியனுடைய உண்மை இலக்கணம் சிவசத்தாக இருத்தல் தான் அவனுடைய உண்மை இலக்கணம். அப்படி பொதுவிகாரத்தை நிறைவேற்ற எதுக்காக வேண்டி இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு சூத்திரத்திலையும் ஒரு செய்தி முற்று பெறுகின்றது இல்லையா. பதி உண்மை, பாச உண்மை, பசு உண்மை, பசு இலக்கணம், பாச இலக்கணம், பதி இலக்கணம், இப்படி முற்று பெறுகின்றது ஒவ்வொரு செய்தி. முற்று பெற்றாலும் கூட நாம என்ன பண்ணோம், முந்தைய சூத்திரங்களை நாம் திருப்பி பார்த்து கொண்டுதான் வந்தோம் இல்லையா. அதுல வந்து பாச இலக்கணம் சொல்லியிருக்கு, இங்க வாங்க பதி இலக்கணம் அப்படின்னு கூட போகல, அந்த பாச இலக்கணத்தை திருப்பி பார்த்தா நம்ம வர வேண்டி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 8, 9, 10 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து முற்று பெறவில்லை. 8 முடியாத ஒரு செய்தியை தான் 9 திருப்பி தொடர்ந்து கொண்டு வரார். 9 அது நிறைவேறவில்லை, 10 கொண்டு வரார். 10 நிறைவேறவில்லை, 11 கொண்டு வரார். அப்படி ரொம்ப தொடர்ச்சியாக இருப்பவை இதெல்லாம் உண்மை அதிகாரத்தினுடைய நிலையா அதுதான். அப்படியே வந்து ஒரு செய்தி முற்று பெற்றிருக்காது, அப்படியே அது தொடர்ந்து வரும். ஆகையினால அங்க முற்று பெற்ற செய்தியா இருக்கும் போது கூட நம்ம திருப்புதல் பண்ணிதான் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துதான் நம்ம வர வேண்டியிருந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே 11 சூத்திரத்திலே நம்ம அப்படி விட்டதுல இருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். 11 தொடங்கினார் என்ன, 7 பாருங்க, சாதிக்க வேண்டிய அதிகாரி சொன்னார் யாருன்னா ஆன்மா. அது என்ன செய்யணும், அசத்தாகிய உலக சார்பை விடுத்து சத்தாகிய சிவச்சார்பை மேற்கொள்ள வேண்டும் சொன்னார். சார் அதை எப்படி கொள்வது, அதற்கு சாதனம் எது, அந்த சாதனம் வரும் வழி எது அப்படின்னு கேள்வி எழுந்தது. இப்ப தொடர்ச்சியா வருது பாத்தீங்களா, 7, 8 அப்படி தொடர்ச்சியா வருது. அப்ப இந்த சாதனத்தை சொன்னார், திருவருள் தான் அதுக்குரிய சாதனம், அதுதான் ஞானம், திருவருள் ஞானம். சரியை கிரிய யோகம் ஞானத்தில் அந்த ஞானம்ங்கிறது என்ன, திருவருள் தான். அந்த திருவருளாகிய ஞானமே சாதனம். அந்த ஞானம் எப்படி வரும் இந்த ஆன்மாவிற்கு, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சரிய கிரிய யோகங்களை முற்றுவித்தால் வரும். இந்த சரிய கிரிய யோகங்களை தான் தவம் என்று குறிப்பிட்டார். அதை வந்து இதெல்லாம் வந்து அப்படி தவம்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே அருண் சிவாச்சாரியார் தான் சரியை கிரிய யோகம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு வைத்து விரித்தார். சரியைக்கு தாத மார்க்கம்னு பெயர் கொடுத்தார். தாச மார்க்கம் என்பது தமிழ் விளக்குக்கே எழுதும் போது தாத மார்க்கம்னு வருகின்றது, தாத மார்க்கம். அப்புறம் புத்திர மார்க்கம் பெயர் கொடுத்தார் கிரியைக்கு. யோகத்துக்கு சகமார்க்கம்னு பெயர் கொடுத்தார். ஞானத்துக்கு சன்மார்க்கம் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செய்யுள், அதுக்கு அப்படி வரையறை, சரியைன்னா என்ன, கிரியைன்னா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்னங்கிறதையும் வரையறுத்தார். ஆக இதுல தவங்கிறது சரியை கிரிய யோகம். இந்த தவங்களை இயற்றினால் உரிய தீக்கை பெற்று இந்த தவங்களை இயற்றும் பொழுது அந்த தவத்தின் பயனாக அந்த ஞானமாகிய திருவருள் இந்த ஆன்மாவிற்கு கிட்டும். அந்த திருவருள் கிட்டியது என்றால் மட்டும்தான் இந்த ஆன்மா அசத்தாகிய உலக சார்பை விடுத்து விட்டு செலுமே இல்லையா. திருவருள் வந்து உணர்த்த விட்டு அரண்களை செலுமே. ஆகையினாலே அந்த திருவருள் ஞானம் அது வரும் வழி குரு சிவகுருநாதன் மூலமாக வரும். எப்போது வரும், இந்த ஆன்மா சரிய கிரியா யோகங்களாகிய தவங்களை முற்றுவித்தால் வரும் அப்படின்னு சொல்லி 8 சூத்திரத்தில் சொன்னார். சரி, அப்படி சரிய கிரிய யோகங்களை முற்றுவித்த ஆன்மா அது அப்படி வந்து உணர்த்த தம் முதல் இதுதாரும் அறிவுக்கு அறிவாக இருந்தது. அறிவுக்கு அறிவாக இருந்துமே அங்கு உள்ள சிறப்பு என்னன்னா, இந்த ஆன்மா அறிவுக்கு அந்த அறிவு எட்டவில்லை, கூடவே தான் இருக்கு. 5 சொல்லிட்டார் இல்லையா, அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமிழ்ட்டார். எப்படி இந்த பொறிகள் விடயங்களை மட்டும் அறிவதற்கு துணை புரிந்து பொறிகள் தம்மையும் அறியா, தம்மை தமக்கு முதலாகிய ஆன்மாவையும் அறியாட்டார். அவை சடம், ஆனா இந்த ஆன்மா அறிவுடைய பொருளாக இருந்தும் அதே மாதிரிதான் இருக்கு, அதான் அங்க விசேஷம். அவை சடம், அவை தம்மையும் அறியா, தமக்கு முதலாகிய ஆன்மாவையும் அறியானா, சரி இந்த ஆன்மாக்கள் சித்துப்பொருள் அல்லவா, இருந்தாலும் கூட இந்த ஆன்மாக்களும் தம்மையும் அறியா, தமக்கு முதலாகிய திருவருளையும் அறியான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த சித்துப்பொருளை எதை வச்சுதான் சொல்றதுன்னு, விடயங்கள் அறியுது இல்லையா, அதனால இந்த சித்துப்பொருள் தான். அந்த தாழ்ந்தவற்றை அறியக்கூடிய நிலையில மட்டும்தான் அது இருக்கு, உயர்ந்தது அறிய முடியல. சடங்களை மட்டும்தான் அறியக்கூடிய நிலையில இருக்கு. சித்துப்பொருளாகிய தன்னையும் அறியவில்லை, தனக்கு மேலான சித்தாக இருக்கக்கூடிய தலைவனையும் அறியவில்லை. அறிவு எதுக்காக சொல்றேன்னா, அறிவுக்கறிவாக தான் உள்ள இருந்தான்னு சொல்றாரு. அறிவுக்கறிவாக இருந்து அவன் அறிய முடியவில்லை. அதான் குமரவருடைய அருமையா சொன்னார், அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டான்னார். அறிவுக்கறிவா இருந்தாலும் அந்த அறிவினால் அறிய முடியவில்லையே, அறிவுக்கு அறிவாகி அவ் அறிவுக்கு எட்டா. அந்த தம்முதல் என்ன செய்யப்போம் குருவுமாய் வருகின்றான. அந்த நெறியில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருவரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு சொல்லி எட்டாந்தூத்திர செய்திய நம்முடைய குமரர் சுவாமிகள் அருமையாக சொல்லியிருக்கின்றார். கந்தர் கலிவன் பால அது ஒரு இணையற்ற ஒரு தோத்திரம் சொல்லலாம், சாத்திரம் சொல்லலாம், புராணம்னு சொல்லலாம். அப்படி மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு ஒப்புயர்வற்ற அது பாசனம். அது அதுல சொல்லியிருக்கார் அறிவுக்கு அறிவாகியும் அறிவுக்கு அறிவாகியும் அங்க ஒரு உண்மை தொக்கதுன்னு வச்சுக்கிடலாம் இல்லையா. அறிவுக்கு அறிவாக விளங்கியும் அந்த அறிவால எட்ட முடியாதா இருக்கு. அந்த நிலையில அப்படி உள்ளிருந்தே உணர்த்திருக்கானே அதான் திரோதான சக்திங்கிற ஒரு நிலை. திரோதான சக்தியாக இருந்து அப்படி செய்கின்றானே. இப்ப என்ன செய்கின்றான், இந்த ஆன்மா தவங்களை முற்றுவித்து விட்டதுனாலே அப்படிப்பட்ட அந்த பக்குவ ஆன்மாவுக்கு அருள் புரிவதற்காக வேண்டி அந்த நிலையில் நீங்கி குருவரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு அதான் குருநாதனாக வருவது இல்லையா. கருணை திருவுருவாய் வருகின்றது. கருணை என்பது போது அந்த பராசக்தி குறிக்கப்பட்டது. திரோதான சக்தி என்கின்ற நிலையில் நீங்கி பராசக்திங்கிற அந்த அருள் புரியக்கூடிய நிலை சிவத்தை காட்டுவதற்கு வந்தாச்சு. விடய போகங்கள் எல்லாம் அறிந்து இழைத்தது போதும், நீ சிவத்தை உணர்வாயாக. அதை உணரக்கூடிய தகுதி வந்துவிட்டது. ஏன் இப்பதான் வந்து சிவத்தை அறிவிக்க வேண்டியிருந்தா, இதுக்கு முன்னகூட்டி அதை அறிவித்தால் ஆன்மா அறியாது. அதைத்தான் பக்குவ நிலைன்னு சொல்றோம். நாம சொல்ற பக்குவம் என்னன்னா ஆன்மா அறிவிக்க அறியும் தன்மை உள்ளது உடையது. அதுவும் படிப்படியாகத்தான் அறியும். சோபான முறை படி சோபான முறை தான் படிப்படியாக அறியுது. அதனால ஆன்மா சோபான முறையில் அல்லது படிமுறையில் அறிவிக்க அறியும் தன்மை உடையது. பக்குவம் வந்தாச்சுன்னா என்ன அப்படின்னா அறிவித்தவற்றையே அறிவித்தவாறே அறிதல். அதான் பக்குவம். இப்ப தான் அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. அந்த பக்குவத்தை கொடுப்பது எது? சரிய கிரியா யோகங்களாகிய தவம் தான். அறிவை வளர்க்கின்றது இது. ஆக எப்படி நம்முடைய அந்த ஒவ்வொரு செயலையும் உளமாடம் சரியை வருது இல்லையா, கிரியையில பூஜை வருது, ஒவ்வொன்றையும் நாம என்ன ஞானமயமாக வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் நம்முடைய ஞானத்தை வளர்க்கின்றன, அறிவை வளர்க்கின்றன. முதல்வன் வந்து அறிவித்தால் அதை உள்ளபடியே உணரக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கின்றன இந்த பூஜையும் மற்ற சரியைகளும். ஏதோ வெறும் கிரியை கிரியைனாலே அது ஞானம் இல்லாத செயல்னு சொல்றதுக்கு இங்க எவ்வளவு பொருத்தமில்லாம போயிருது பாருங்க. ஏன் அதெல்லாம் செய்யணும், உளவாரம் ஏன் செய்யணும் அப்படின்னா அப்பொழுதுதான் நம்முடைய அறிவு வளர்ச்சி அடையும். முதல்வன் வந்து அறிவிப்பொழுது அதை உள்ளபடி உணரக்கூடிய ஒரு நிலை அப்பதான் நமக்கு உருவாகும் என்று சைவம் சொல்கின்றது. ஆகையினால இந்த தவம்லாம் வந்து ஞானத்தோடு முற்றிலும் ஞானத்தோடு தொடர்புடைய தவங்கள். ஆக நம்ம ஞான மார்க்கம் என்பது வேறு, பக்தி மார்க்கம் என்பது வேறெல்லாம் பிரிக்க மாட்டோம். இன்னும் பதினோரு சூத்திரம் அதை தான் ரொம்ப வலியுறுத்துகின்றது. கடைசியில் என்ன அப்படின்னா பதினோரு சூத்திரம் படி என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தால் தான் வீடு வேறு இல்லைன்னு சொல்லல. ஞானம் என்பது அங்க என்ன நாம அதை மறக்காம வச்சுக்கணும். எல்லாராலையும் பயன்படுத்தப்படுறத பொது சொல் அது. ஆக நான் அதனாலதான் வந்து அந்த பொது சொற்களை மட்டுமே பயன்படுத்திட்டு போறது கிடையாது. நாம் அதற்கு சிறப்பாக என்ன பொருள் வைத்திருக்கின்றோம், நாம ஞானம்னு சொல்வது சரியை கிரியை யோகம் அதுக்கு அப்புறம் உள்ள ஞானம்ங்கிறது. இந்த ஆன்மாவுடைய அறிவு இல்ல, ஆன்ம ஞானம் அல்ல. ஆன்ம ஞானம்ங்கிறது பசு ஞானம் தான், அதுக்கு அவன் எட்ட மாட்டான்னு ஆறாம் சூத்திரத்திலேயே நாம் அதை தெளிவாக்கிட்டோம். இங்க ஞானம்ங்கிறது சிவபெருமானுடைய அறிவு, அதைத்தான் திருவருள்னு சொல்றோம். சிவபெருமானுடைய அறிவை ஏன் அருள்னு சொல்றோம்னா அந்த அறிவு அருள் செய்வதை மட்டுமே செய்யும், வேற எதையும் செய்யாது, அருளை மட்டுமே செய்யும். அப்ப மத்த நான்கு தொழில்களும் என்ன, படைத்தல் காத்தல் அழித்தல் கூட இருக்கு, எல்லாமே அருளல் தான். பழி பொழி பார்த்திடின்னு அருளே எல்லாம் அப்படின்னு அருள் சிவன் சொல்லுவார். உமாவதி சிவம் சொல்வார் அருளல் மட்டும்தான் அருளல் நினைச்சுக்க வேண்டாம். ஐந்தொழில்களுமே அருளல் தான், அழித்தல் கூட அருளல் தான். ஏன்னா ஏன் உலகத்தை ஒடுக்கினாங்கிறதுக்கு தான் நம்ம தெளிவா ஒரு விடை சொன்னோம்லாங்க. என்ன ஆன்மாக்களை இளைப்பாற்றுவதற்கு. எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மகாசங்காரம் பண்றார், அப்ப அந்த காலத்துல எத்தனை முறை இந்த ஆன்மாக்கள் இறந்து பிறந்து எத்தனை பிறகுகளை எடுத்திருக்கோம். அந்த ஆன்மாக்களை இளைப்பாற்றும் பொருட்டு தான். ஒரு முறை ஒரு ஊருக்கு போக்குவரவு புரிந்தாலே நமக்கு இழைத்து போய்விடுகின்றது. வீட்டில் வந்து ஓய்வு தேவைப்படுகிறது நமக்கு இந்த போக்குவரவிற்கு. அப்ப ஒரு பிறவி என்பது அது பெரிய போக்குவரவு. அது அது மாதிரி பல பிறவிகள் பல முறை போக்குவரவு. அதான் மணிவாச பெருமானுடைய அனுபவத்திலே நமக்கு இருக்கின்றதை சான்று. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா. ஆகையினாலே அந்த பிறப்பு இறப்புகள் ஒரு இழைப்பை கொடுக்கும். அந்த இழைப்பை அதை அந்த இழைப்பாற்றுவதற்காக வேண்டிதான் உலகத்தை ஒடுக்குகின்றான். அதனால அதுவும் ஒரு கருணை காரணமாக செய்யப்பட்டதுதான் ஒடுக்கம். அதாவது நம்ம உதாரணமா சொல்வது உண்டு என்னன்னா அந்த பெரிய கோடை விடுமுறை விடுகின்றார்களே பள்ளிக்கு, அதுதான் மகாசங்காரம் மாதிரி. அப்பப்போ சங்காரம் நடக்கு, ஒவ்வொரு பகுதியில் அறிகின்றன. அதெல்லாம் அப்பப்போ வரக்கூடிய இந்த வாராந்திர விடுமுறை காலாண்டு அரையாண்டு விடுவோமே வச்சுக்கிடலாம். எல்லா உலகங்களையும் ஒடுக்குகின்ற நிலை என்னன்னா அது மகாசங்காரம், அது கோடை விடுமுறை மாதிரி வச்சுக்கலாம். அது இப்ப இதுக்கு மாணவர்கள் இழைப்பாரட்டும், எவ்வளவு பல தேர்வு எழுதியிருப்பான், எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பான் இல்லையா, பண்ணினவனுக்கு இழைப்பு வேறதான செய்யும், பண்ணாம இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கான். ஆகவே அவனும் வேற விதமா ஊரை சுத்திருப்பான், அவனுக்கும் இழைப்பு வந்திருக்கும் அல்லவா. ஆகவே எல்லாரும் ஓய்விடுங்கள்னு சொல்லி இழுத்து மூடிதாங்க பழிவிடுத்த இல்லையா. அதான் சண்முகரையா அவர்கள் அவர் ஒரு நாள் பேசிட்டு சொன்னாரு, நம்முடைய வஜாபுரிய அவர்கள் சொன்னாரு, எல்லா உலகமும் ஒடுங்கின பிறகும் இது கொஞ்சம் ஒரு இதை விட கொஞ்சம் ஒரு மேலான படிப்பு வைங்களேன். அடிப்படையில் நம்ம அதை வந்து எல்லாத்தையும் நம்ம படித்தோம்னா 12 சூத்திரங்கள் பார்க்க முடியாது. அவங்க பேசிட்டு இருக்கும் சொன்னார்கள், மகா அந்த எல்லா உலகங்களையும் ஒடுக்கின பிறகும் ஒரு 5 தொழில் நடைபெறும் அப்படின்னாங்க. என்னையா உயிர்கள் பூரா ஒடுங்கி கிடக்கிறது என்ன, அது சூக்கம் 5 தொழில் நடைபெறும் அப்படின்னு சுவாமிகள் பாடியத்தில் எழுதியிருக்காங்க. அதை இங்கே மேற்கொண்டு இதை வந்து அதிகரண வாயிலாக படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த செய்திகள்லாம் வரும். சூக்கம் 5 தொழில் நடக்கும் போது எனக்கு ஒரு நினைவு வந்தது என்னன்னா, அந்த மகாசங்காரத்துக்கு நான் எப்பவுமே இந்த கோடை விடுமுறை தான் சொல்வதுண்டு. சும்மா ஒரு வேடிக்கை ஒரு ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் வேற ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த இவ்வளவுத்தையும் எடுத்து போட்டு நீ படித்ததெல்லாம் போதும், 2 மாசம் ஓய்வுடுன்னு சொல்லி பள்ளியை அடைச்சு போட்டதும் இவனை என்ன பண்றான், போய் தனிப்பட்ட முறையில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான், டியூஷன் படிச்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் உங்க உதாரணம் இருக்கு போலுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி என்ன 11th+1 முடிச்சிருப்பான், அவன் என்ன பண்ணுவான், இப்ப போய் +2 படத்தை டியூஷன் படிச்சுட்டு இருப்பான், ஓய்வுக்காக தான் விட்டுருக்கு. அதே மாதிரி அப்படின்னு சொன்னா கூட எங்கேயும் ஒரு சுக்கு வாய்ந்து நாம வச்சிருக்கோம். அப்படின்னாலே ஒரு வேடிக்கைக்கு சொன்னேன். அது மாதிரி நாம அப்படி ஒரு விஷயம் முற்று பெறுகின்ற சூத்திரங்களை கூட நாம வந்து திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. இங்க என்னன்னா ஒரு ஒரு செயல் தொடங்கி அது அப்படியே தொடர்ச்சியா நடைபெறுது 8ல. சரி, தவங்களை முற்றுவித்த ஆன்மாவுக்கு சிவபெருமானே வந்து அந்த அறிவுக்கு அறிவாகி அவ அறிவு கேட்டா நெறிய செறிந்த நிலை நீங்கி என்ன செய்கின்றான், கருணை திருவுருவாய் காசனிக்கு வருகின்ற உலகத்துக்கு வரும், தேடி உலகத்துக்கு வரா. சரி, நீ தவத்தை முற்றுவித்து விட்டாய், எம்முடைய உலகத்துக்கு வான்னு சொல்லி அப்படி எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இந்த ஆன்மாவை தேடி அவன் வரான். அது திருவாதவரடிகள் புராணம் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா நீங்க வந்து அதை அனுபவிப்பீங்க. எம்பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, மாணிக்கவாசகர்களுக்கு அருள் புரிகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூட்டு இருக்கின்றார். ஏன்னா ஒருத்தர் மூலமா தானே, ஒருத்தர் கருவியா கொண்டுதானே திருவருள் எல்லாம் நிகழ்த்துகின்றது. அப்ப என்னன்னா, ஒரு 4 பேரை தூதுவர்களை அவர்கள் அறிவில தொழிற்பட்டு சிவசக்தி அவர்களை அனுப்புது. பாண்டியவன்கிட்ட போய் சொல்லுது என்ன அப்படின்னா, ஆரிய தேசத்தார் சிறந்த குதிரைகளோடு வந்திருக்கின்றார்கள், அங்கே கடற்கரையிலே அவற்றை விற்று வருகின்றார்கள், நம்முடைய படைக்கு அது மிக உதவும் அந்த குதிரைகள்லாம் சொல்லும் போது அதுதான் தொடங்குது. பாண்டியன் வந்து மாணிக்கவாச பெருமானை கூப்பிட்டு இந்த மாதிரி குதிரைகளை வாங்கி வா அப்படின்னு சொல்றேன். அப்ப மாணிக்கவாச கரு உலகத்திலிருந்து எவ்வளவு பண்ணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்ப அமைச்சர் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கான்னு பாருங்க. இப்ப யாரையாவது கூப்பிட்டு கருவூலத்தில் இருக்கிறது எவ்வளவுனாலும் எடுத்துக்கோன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். என்ன மாதிரி கணக்கு காட்டுவார்கள், ஒரு ரோடு போடு, வேண்டிய பணத்தை எடுத்துக்கோ, ரோடு போடுனா அந்த கணக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் விளக்க வேண்டாம். நம்ம கணக்கு மேத்தமெட்டிக்ஸும் அட்வான்ஸ் ஆகிட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸும் ரொம்ப அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கு போகட்டும். அந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த நூலாசிரியர் மாணிக்கவாசகர் போய் கருவூலத்தில் போய் பணத்தை எடுத்தாராம். எப்படி எடுத்தாருன்னா, அறவழியால் ஈட்டிய அந்த செல்வத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்றார் ஆசிரியர். மன்னனே வந்து அறவழியில தான் ஈட்டி வச்சிருக்கான், அதனால அவனுக்கு அதுக்கேற்ற அமைச்சர் அவனுக்கு கிடைச்சான். எல்லாமே அந்த அறத்துக்கு உட்பட்ட வழியிலே நடந்தது. நேற்று பார்த்த மாதிரி வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு, அப்படி ஒரு நானுடைமை, பழிக்கு நாணக்கூடிய ஒரு பண்பு இருந்தது. இப்ப அகப்பட்டுக் கொண்டாதான் வந்து நான் அகப்பட்டுக் கொள்வோமோங்கிற நாணம் தான் வருவது ஒழிய, அந்த பழிக்கு நாணக்கூடிய பண்பு வந்து நானுடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. அதை பத்தி யாரும் கவலைப்படுறதா இல்லை இருக்கட்டும். ஆக அப்படி அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு அவன் போகும்போது அதுக்கு முன்பே சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், பூதகணங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டார், நீங்கள் எல்லாம் சிவனடியார் வேடம் தாங்கிக் கொள்ளுங்கள், நான் ஒரு சிவ முனிவர் வேடம் தாங்கிக் கொள்வேன் சொல்லிட்டு அங்க திருப்பரந்துறைக்கு போவோம், அங்க ஒரு சோலை இருக்கின்றது அங்க போவோம் சொல்லிட்டு அங்க போயிட்டார். இவர் இன்னும் வரவே இல்லை, இவர் கிளம்பியிருக்கார் அவ்வளவுதான். இவர் இங்க கிளம்பும் போதே, அரண்மனையிலிருந்து கிளம்பும் போதே அங்க சிவபெருமான் வந்து பூதகணங்களை சிவனடியார்களாக ஆக்கி கொண்டு அங்க குருந்தமரத்து நிழலில் போய் அந்த திருப்பரந்துறை சோலையில அங்க ஒரு குருந்தமரம் இருந்ததாம். சோலையெல்லாம் அப்ப வர்ணிப்பார், அப்படியே ஒரு சிவமயமாகத்தான் இருக்கும் வர்ணனை பூரா. குருந்தமரத்தை வர்ணிக்கும் போது அருமையா ஒரு சைவ சமய கருத்து ஒன்று அருமையா வைப்பார். ஏன்னா அந்த குருந்தமரத்தில் உள்ள இலைகள்லாம் வந்து எத மாதிரி இருந்ததுன்னா அரங்கல் மாதிரி இருந்ததுதான், இலைகள்லாம் அரங்கல் மாதிரி, தர்மங்களே இலைகளா இருந்ததுதான். அந்த கிளைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சிவபுண்ணியங்களா இருந்ததுதான். அப்ப இந்த அரங்களை விட, சாதாரண உலக அரங்களை விடவும் சிவபுண்ணியம் வந்து வலிமையானதுங்கிறத எப்படி ஓமையில வச்சு காட்டுதார் பாருங்க. அரங்கள்லாம் இலைகள், சிவபுண்ணியங்கள்லாம் என்னதுன்னா அந்த கிளைகள், வலிமையான கிளைகள். அப்பேற்பட்ட அந்த குருத மரத்தில் வந்து காத்து கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். அவர் இன்னும் வரவே இல்லை, அவர் வந்து தேடட்டும் வந்து காத்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த தவம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அப்ப அவன் வருவான்ப்பா, இப்படியே கொச்சாம உட்காருங்க, ஆகமங்களை ஓதி கொண்டிருங்கள் அப்படின்ட்டு அவர் வருவார். இந்த ஆகமோலி தான் அவன், அவர் போறவரை இங்க இழுக்கணும், நல்லா ஓதுங்க எல்லாரும் அப்படின்னாரு சுவாமி. அதே மாதிரி அங்க போகும்போது அந்த ஆகமோலி கேட்டு அங்க வர்றார் யாரே வதவூர் அடிகள். அப்புறம் எல்லாம் அவர் போன கதை அவ்வளவு மாறி போச்சது உங்களுக்கு தெரியும். அப்படி ஆட்கொண்டார் அவரை. அந்த மாதிரி இதுல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, நாம வந்து நூல் படி பொதுவான விதியை தான் நூல்ல சொல்லுவோம், அதனால நூலை சொல்வது தவறுன்னு நம்ம கருதக்கூடாது. பொதுவான விதியை சொல்வார்கள், மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் ஒரு குருநாதனாய் இடமாக கொண்டுதான் வருவான். அந்த குருநாதன் வந்து முத்தி பெற்ற ஆன்மாவாக இருக்க வேண்டும். அந்த முத்தி பாச நீக்கம் பெற்ற ஆன்மாவைத்தான் அவன் வந்து அந்த ஆன்மாவிடம் இருந்து கொண்டு அடுத்த பக்குவ ஆன்மாவுக்கு அருள் செய்கின்றான். இப்ப நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் எடுத்துக்கொண்டீர்கள்னா, அவருக்கு மறைஞான சம்பந்தங்கிற அந்த பாச நீக்கம் பெற்ற ஆன்மா அவரை இடமாக கொண்டு உபாதி சிவத்துக்கு அருள் புரிந்தார். அது மாதிரி மெய்கண்டாரை இடமாக கொண்டு, மெய்கண்டார் பாச நீக்கம் பெற்ற அந்த மெய்கண்டாரை அந்த ஆன்மாவை இடமாக கொண்டு சிவபெருமான் தான் எல்லாம் செய்தார். அந்த ஆன்மா முத்தி இன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கும். அதெல்லாம் இந்த சூத்திரத்தில் நம்ம படிப்போம். முத்தி அடைந்த ஆன்மா என்ன செய்யும்னா வேற ஒண்ணுமே செய்யாதுங்க. ஒரு சமயத்தில் ஆன்மாவால ஒண்ணுதான் செய்ய முடியும். அப்ப அது எதை செய்யும்னா, அது சிவானந்தத்தை முத்தி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவ்வளவுதான். மற்ற காரியங்கள்லாம் வந்து அவர் இடமாக கொண்டு சிவபெருமான் செய்யற செயல் தான். அதான் அந்த சிவசமவாதிகள்லாம் சொல்வார்கள், முத்தியடைந்த ஆன்மாவும் சிவனை போலவே ஐந்து ஒளியில் செய்யும் அப்படிம்பார்கள். சொல்லிட்டு நம்ம ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை படைத்தார், அப்புறம் எத்தனையோ ஊர்களே என்னென்ன காரியங்களும் செய்து காத்தார். ஆண்பனையை பெண்மனை ஆக்கினார், பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்கினார், இப்படி எல்லாருக்கும் உபகாரங்கள் செய்து காத்தார் நல்ல முறையில். புத்தநந்தியை அழித்தான். இப்படி ஆன்மாக்கள் படைத்தல் காத்தல் அழித்தலை இந்த சீவன் முத்தர்கள் செய்கின்றார்களே. எனவே முத்தி பெற்ற ஆன்மா என்ன செய்யும், ஐந்தோழி செய்யும். அப்படி அல்ல, அதெல்லாம் அவர்களை இடமாக கொண்டு சிவபெருமான் தான் செய்கின்றார். அந்த ஆன்மாக்கள் சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன என்று விளக்குவார்கள். அத மாதிரி இந்த வாதவுரடிகளை அப்படி ஆட்கொள்ளும் போது எப்படி வருகின்றார்னா, சிவபெருமானே வந்து குருநாதராக நிலை கொண்டு வருகின்றார். இன்னொரு முத்தி பெற்ற ஆன்மா மூலமாக வந்ததாக அதுல இல்ல வாதவுரடி புராணத்தில். அப்ப இது என்னன்னா, இதெல்லாம் ஒரு சிறப்பு நிலை விதி விளக்குகள், பொதுவான விதி அது. ஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒரு முத்தி பெற்ற ஆன்மாவை ஆவேசித்து வரவில்லை. எம்பெருமான் நம்முடைய தடத்த திருமேனியோடு இல்லையா அந்த பாட்டே சொல்லியிருக்காரு, விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடரை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் வன் கண்ட காட்சி அப்படியே பாடியிருக்கார். அப்படி பிரளயாகலருக்கு வந்து அருள் செய்வது போல, அது இருமலமுடைய பிரளயாகலருக்கு தான் அப்படி மான்மலுவோடும் சதுர்பூஜத்தோடும் நீலகண்டத்தோடும் பார்வதி சமேதராய் இடம்ப வாகனத்திலே வந்து, அதுவும் கந்தர்கோளிமால சொல்லியிருக்கா இல்லையா, கண்மமலம் ஆணவமலம் ரெண்டும் உடையவர்கள் தான் இருமலமுடையவர்கள். கண்மமலத்தார்க்கு மலர் கண்மூன்றும் தாசடையும் வன்மழுவும் மானும் உடன் மால் விடைமேல் மின்னிடத்து பூத்த பவள பொறுப்பொன்று வெள்ளி வெற்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி அப்படின்னு சொல்லி அருமையான தமிழ்ல சொல்லியிருக்கார். அது இருமல முடியவருக்கு வந்தது மாதிரி ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்திருக்கார். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன, ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கின்றார். சுவாமியே தான் வந்திருக்காரு நேரடி அவர்களுக்கெல்லாம். என்ன அப்படின்னா, அது வந்து பொது விதின்னு ஒண்ணு இருக்குங்க, இது வந்து விதி விளக்குகள் இருக்கும். அதனாலே அதான் சொல்லிட்டார், ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான்புகில் இதெல்லாம் கேட்க புறப்பட்டா அளவில்லை கிடக்க வேண்டாம் சொல்லிட்டார். இதெல்லாம் பொது விதி அந்த வழிகளே. அப்படி நம்முடைய சந்தானாச்சாரியாருடைய வாழ்க்கையில அதை நம்ம இந்த விதிகளை அப்படியே பார்த்தா சரியா இருக்கும். மரணதி சிவாச்சாரியாருக்கு மெய்கண்டார், மலைஞான சம்பந்தருக்கு அருளந்தி சிவம், உமாவதி சிவத்துக்கு அருள் மலைஞான சம்பந்தர், அப்படி அப்படி குரு குரு குருவாகவே வந்து அப்படி வந்ததுதான். அப்புறம் அருள் அமைச்சுவாயர், அப்புறம் சித்தர் சிவபிரகாசர், அப்புறம் தான் நம்முடைய அமைச்சுவாய மூர்த்திகள். உமாவதி சிவத்துக்கும் நம்முடைய அமைச்சுவாய மூர்த்திகளுக்கும் இடையில ரெண்டே ரெண்டு ஆச்சாரியர் தான் இருக்கின்றார்கள். அவ்வளவு நெருங்கிய தொடர்பு சந்தானக்குறவர்களுக்கும் நம்முடைய அமைச்சுவாய மூர்த்திகளுக்கும். அமைச்சுவாய மூர்த்திகள் நூல் எதுவும் செய்யாவிட்டாலும் இப்ப மறைஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட ஒரு திருவருள் பெற்றினராக இருப்பார் அப்படின்னா, அவர் அருளந்த சிவத்தினுடைய மாணாக்கர் அப்படிங்கறத ஒன்னே போதும் அவரை பத்தி உணர்த்தி விடும். இன்னொரு விதமா வரணும்னா, அவருடைய மாணாக்கர் உமாவதி சிவத்தை பார்க்கணும், அவர் செய்தித்த நூல்களை பார்க்கணும். அப்ப சிவஞான போதத்தையும் சித்தியாரையும் எப்படி அனுபவபூர்வமாக அவர்கள் உணர்ந்து பாசனீக்கம் பெற்று ஒரு சிவானுபூதி நிலையிலே அந்த மலையான சம்பந்தர் இருந்திருக்க வேண்டும் நம்ம உணரலாம். நூல் செய்யாதவர்களை நூல் செய்தவர்கள் மேல் வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்படி ஆட்கொள்ளப்பட்ட அந்த ஆன்மாவானது, நீ மன்னவகுமாரனாகிய நீ உன்னுடைய பெருந்தன்மை அறியாமல் ஐம்பொறிகளாகிய, ஐம்பொறினா 36 தத்துவத்தையும் சேர்த்துக்கோங்க, அந்த வேடர்களோடு கூடி உன் பெருந்தன்மையை மறந்தாய். உன்னுடைய பெருந்தன்மை இத்தன்மைத்து என்று அதை உணர்த்த இந்த ஆன்மாவும் உணர்ந்து தத்துவங்களின் சார்பை விட்டு சிவபெருமானுடைய திருவடியை சேரும். சிவபெருமானுடைய திருவடியை சேர்றது அங்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே இரண்டரை கலந்திருப்பவன் தான். அந்நியம் இல்லாமல் இருப்பதால் அரண்களில் செல்லுமே என்று சொன்னார். அப்படி அரண்களில் செல்லும் போது அதிதீவிர பக்குவத்திலே உள்ள ஆன்மா விட்டு உடனடியாக அது சிவபெருமான் திருவடியை சார்ந்துவிடும். அந்த நிலையில நான்கு நிலை இருக்கு. என்னன்னா தத்துவங்களை விட்டு சிவபெருமான் திருவடியை சார்ந்தல நான்கு நிலைகள் இருக்கு. என்னன்னா அவன் உணர்த்துகின்றான் அல்லவா, ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை, எனவே இவற்றை சார்பை விடுவாயாக, எமது சார்பை கொள்வாயாக அப்படின்னு அவன் உணர்த்துவதை இது கேட்கின்றது. இந்த ஆன்மா அது கேட்டல், அந்த கேட்ட பொருளை சிந்திக்கின்றது, சிந்தித்தல், சிந்தித்து தெளிவடைகின்றது, தெளிதல். அப்புறம் நிட்டை கூடுதல், நாலாவது நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் தான் அவனுடைய திருவடியிலே கூடிட்டுதுன்னு அர்த்தம், நிட்டை கூடுதல். அப்புறம் கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடும். இந்த நான்கு நிலைகளும் இந்த தீவிரமான தீவிரதரமான ஆன்மாவுக்கு ஒன்றெடுத்து ஒன்று மடமடன் நடந்திருப்பேர். அது மாணிக்கவாச சுவாமிகள் நான்காம் சத்தினிவாதத்தில் இருந்தவர்கள். அந்த நூலாசிரியர் அதையெல்லாம் குறிப்பிடுகின்றார். திருவாதூர் சுவாணம் படித்திருந்தா தெரியும். அந்த நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் நான்காவது சத்தினிவாதம். பஞ்சில நெருப்பு வச்ச மாதிரி, பஞ்சில நெருப்புப்பட்டா எப்படி பத்தி விடுமோ அத மாதிரி மாணிக்கவாச சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணா அவ்வளவுதான். ஏற்கனவே அந்த ஆன்மா வந்து பாசத்தை விட்டு அப்படி வெளியே வந்து நிக்கிற நிலையில இருக்கு. அதுக்கு பதிய உணர்ந்தால்தான் போதுமா, உடனே பதிய சார்ந்துரும். அப்பேற்பட்ட நிலை அது. ஆகையினாலே அந்த மாணிக்கவாச சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை மூலம் உணர்த்திய உடன் இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்துருந்தார். இன்னும் ஒவ்வொரு ஆன்மாக்கள் எப்படி இருக்கும்னா, இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல்லாம் கொஞ்சம் அது படிப்படியாக நடக்கும். அப்படி படிப்படியாக நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேட்டல்ங்கிற நிலையிலோடு அந்த எட்டாம் சுற்றத்தை நிறுத்திக்கொண்டால் சிந்தித்தல் வந்து எப்படி நிகழும்னு ஒன்பதாம் சுற்றம் சொல்ல வராங்க, வேற ஒண்ணும் இல்லை. அரண்களில் செலுமேன்னு சென்ற ஆன்மாக்கள் இருக்கின்றன. எட்டாம் சுற்றத்திலேயே வந்து இந்த முழுமையான நிலையை எழுதிய ஆன்மாக்கள் இருக்கின்றன. சில ஆன்மாக்கள் அதை சிந்திக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த குருநாதனுடைய உபதேசம் அந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். வேகமாக அது உணராமல் கொஞ்சம் மெதுவாக உணர்கின்றது. அப்படி உணர உணர அது வந்து இந்த பாசச்சார்பை நாம் விட வேண்டும், சிவச்சார்பை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த நிலையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பாசச்சார்பை இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசுச்சார்பை, இந்த பசுத்துவம் பாசச்சார்பை விடும்போதுதான் என்ன சிக்கல், இரண்டாவது ஞானம் பசுஞானம் தோன்றிடும். என்ன தன்னை தத்துவ இந்திரியங்களின் வேறாக கண்டவுடனே, ஆகா இவையெல்லாம் சடம், இந்த 36 தத்துவங்களும் உண்மை விளக்கத்தில் படிச்சீங்களே, இந்த 36 தத்துவங்களும் சடம் இல்லையா. உண்மை விளக்கத்தில் 36 தத்துவங்கள் படிக்க போய் தான் நாம அதை சொல்லல, அல்லது நாம இரண்டாவது சித்திரத்தில் அதையும் சொல்லணும். சொன்னா நம்ம இரண்டாவது சித்திரம் முடிச்சது பெரிய காரியமாயிரும். 36 தத்துவங்களும் சடம், நான் ஏற்கனவே ஆன்மாவாகி நான், இந்த தத்துவங்களின் வேறானவன், நான் அறிவுடைய பொருள் அப்படின்னு ஒரு தன்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் தோன்றும் அந்த இடத்துல, அதான் பசுஞானம். அதையும் விடணும். எப்படி விடணும்னா, கொஞ்சம் சிந்திச்சா விட்டுருங்க. சரி வாசவம் தான், அந்த 36 தத்துவங்களும் சடம் தான், நாம வந்து சித்து பொருள் ஆன்மா, அவற்றுக்கு வேறான பொருள் தான். ஆனா எவ்வளவு காலம் கழிச்சு நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு காலமும் தெரிஞ்சுதா இது, இந்த தத்துவங்கள் கூட சேர்ந்து எவ்வளவு பிறகுகள் எடுத்து உழன்றோம், இவ்வளவு காலம் ஏன் நமக்கு தெரியல இல்லையா. அப்ப தெரிய முடியாத ஒரு தாழ்ந்த நிலையில இருந்தோம். சிவபெருமான் தான் நம்மளை வளர்த்து 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 இந்த சமயத்துல வந்து இந்த தத்துவங்களுக்கெல்லாம் நாம் வேறு அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை அந்த திருவுருள் வளர்த்துக்கின்றது. இந்த வளர்ச்சியை திருவுருள் கொடுக்க போயல்லவா இப்போ நான் தெரிந்து கொள்கின்றேன், இந்த தத்துவங்கள் வேறு நான் வேறுன்னு. அப்ப நாம பெரிய பொருளா, நமக்கு அந்த நம்மை வளர்த்து அந்த திருவுருள் பெரிய பொருளா அப்படின்னு அந்த ஆன்மா சிந்திக்கணும். அப்பதான் அந்த பசுஞானம் போகும். அல்லது இவையெல்லாம் சடம், நாம் சித்து பொருள், இவற்றை விட மேலான பொருள், நாமே ஒரு தனித்த முதல் அப்படிங்கிற நிலையில கொண்டு போய் தள்ளிடும். அப்ப அதுக்கு மேற்கொண்டு சிந்திக்கணும், நாம சத்துவங்களை விட மேலான பொருள் தான், ஆனா இவ்வளவு காலம் அதை ஏன் உணரல நாம, இப்ப உணர்த்தியது யாரு?